टीवी रत्नागिरी।
ගරු කථානායකතුමනි, අද ජල සම්පාදන හා වතුවරදුල පාසුකම් සංවර්ධන අමාත්‍යාංශයේ වැය ශීර්ෂයේ යටතේ වචන කීපයක් කතා කරන්න ලැබීම පිළිබඳව මම සතුටු වෙනවා. ඒ වගේම ඉන්දිය සම්භවයක් තියෙන ජනතාවක් පෞගිය දවස්වල අපේ තරුණ ඇමතිවරයා ජීවන් තොන්නමන් මැතිතුමා ඉන්දියාවේ මුදල් ඇමතිතුමිය ගිනල්ලා ඒ ජනතාවට උපහාරයක් පවත්වමින් සහ ඔවුන් අගයට ලක් කරා. ඒ පිළිබඳව ගරු ඇමතිතුමාට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරනවා. ඒ අතරතුරේදී එතුමාට පුළුවන්කම ලැබුණා නිවාස සංකීර්ණ සඳහා සාල මුදලක් ලබා දීලා අඩක් නිම කරලා තියෙන නිවාස නැවත නිම කරලා දෙන්නත්, තව නිවාස ටිකක් ලබා දෙන්නත්, පර්චස් 10ක ඉඩමක් ඔවුන්ට අවස්ථාව සලසා දෙන්න. ඔවුන් මේ රටේ පුරවැසියෝ. මේ රටේ පුරවැසියන් හැටියට ජාතික ධනයට විශාල දායකත්වයක් ලබා දුන්න උදවිය. ඒ සඳහා කටයුතු කිරීමේදී එදා අධිරාජ්‍යවාදීන්ගේ යුගයේ තියෙන වෙලාවේදී ඔවුන්ගේ පහසුකම් සියල්ල සැපයුවේ ඒ වතු සමාගම් මගින්. පාරවල් ටික ගත්තොත්, පාසල ගත්තොත්, වෛද්‍ය වෘත්ති ගත්තොත් මේ සියල්ල සැපෙව්වේ. පසු කාලීනව මේ අමාත්‍යංශයක් වෙන් කරලා මේ අමාත්‍යංශය තුළ ප්‍රජා ශක්ති, ප්‍රජා නැනස, ප්‍රජා සුවසේවා කියන කොටස් තුනකට බෙදලා ඒක යථාවත් කිරීම සඳහා කටයුතු කරන්න, ඒ සඳහා මූලාරම්භය දාන්න දිවංගත සෞම්‍යමූර්ති තොන්නමන් මැතිතුමත්, දිවංගත ආරුමුගම් තොන්නමැතිතුමත් විශාල දායකත්වයක් ලබා දෙනකොට කෙටි කාලයක් තුළ මම ඒ අමාත්‍යංශය ලබා ගත්තම ඒ අමාත්‍යංශය තුළ විශාල වැඩ කොටසක් කරන්න පුළුවන්කම ලැබුණා. ඒකෙදි අපිට සියල්ල නිමා කරගන්න යන වෙලාවේදී එක පැත්තකින් තේ ආර්ථිකය සඳවා ගන්න ඕනේ. ඒ වගේම ඔවුන්ගේ පහසුකම් ටික සලසා දෙන්නත් අපිට අවශ්‍ය වෙනවා. ඒ පැත්තෙන් කතා කරනකොට පාලක පක්ෂයට, පාලක පක්ෂයේ ඉන්න අයට එතන නිවාසයක් ලබා දෙන්න කොහෙක්වත් ක්‍රමයක්, ක්‍රමවේදයක් නැතිකම නිසා ඔවුමුත් අන්තාසරණ භාවයට පත් වෙනවා. මේ සඳහා සැලසුමක් සකස් කිරීම මම හිතනවා තරුණ ඇමතිවරයා හැටියට ජීවන් තොන්නමන් මැතිතුමා අවධානය යොමු කරනවා නම් හොඳයි කියලා. මොකද පාලක පක්ෂයේ ඉන්න අයටත් ඒ අවස්ථාව සලසා දෙන්න. මම කියන්නේ වතු සුපරින්ටෙන්ඩන්ට්ලට කියලා, නැත්නම් වතු අධිකාරිවරුන්ට, සහකාර වතු අධිකාරිවරුන් නෙවෙයි, එහි ඉන්න ලිපිකරුවන්ට ඒ වගේ කටයුතු කරන්න පුළුවන්. මම හිතනවා මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරනවා අපේ දැන් අධ්‍යාපන රාජ්‍ය ඇමතිවරයා, එතුමත් ඒ කාලේ වත්තේ ලිපිකරුවෙක් හැටියට කටයුතු කරපු කාලයක් තිබුණා. ඒ වෙලාවේදී ඒ අවස්ථාව සලසා ගන්නකොට අනිත් අය අවුරුදු ගණනාවක් එතන ඉඳලා එතනින් යන්න පුළුවන්කමක් ඇත්තේ නැහැ. ගයක් දොරක්වත් නැතුව තමයි යන්න සිද්ධ වෙන්නේ. එසා ඒ පැත්තත් යොමු කරන්න අවශ්‍ය පසුම සකස් කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. ඒ වගේම වතු ශේස්ත්‍රයේ දමිළ අපේ සහෝදරයෝත් ඉන්නවා, වගේම සිංහල සහෝදරයෝත් ඒ වතු ශේස්ත්‍රයේ ඉන්නවා. ඔවුන්ටත් ඒ අවකාශයේ අවස්ථාව සලසා දීම සඳහා වැඩපිළිවෙල නිසියාකාරව ක්‍රියාත්මක කරන්න. මම ඒක කිව්වේ වෙන මොකක්වත් නෙවෙයි, ඔබතුමන්ලගේ කාලේ නෙවෙයි, ඉට් ඉස් පෞග්‍ය කාලේ. ඒ වෙලාවේදී නායට යටත් වූ දියනිල්ල වගේ ප්‍රදේශයක ඒ නායට යටත් වූ අයට ගත්තම ඒ අය තෝරාගත්ත කොටසකට පමණක් නිවාස හදකලා දුන්නා, අනිත් අයට ඒ අවස්ථාව සලසා දුන්නේ නැහැ. මේකෙදී අසාධාරණයක් වෙනවා. අපි සියලු දෙනාම එක පුරවැසියෝ හැටියට, එක සහෝදර හැටියට මිත්‍රත්වයේ දෑත් දිගු කරගෙන අපි ඉස්සරහට යන්න සූදානම් වෙන්නේ. ඒ අවස්ථාවත් ඒ පිළිබඳවත් ඔබ අවධානය යොමු කරන්න කියලා මම ගරු ඇමතිතුමාගෙන් සහ ඒ ලේකම්තුමාගෙමුත් විශේෂයෙන් ඉල්ලීමක් කරනවා. නිසා ඉතාම භාරදූර්ය කාර්යසුර වැඩක් කරන්න ඇමතිතුමාට තියෙනවා. ඒ කාර්යභාරය කරන්න ඕන යෞවනයන්ගේ අලුත් තාක්ෂණයට එක්ක බද්ධ කරලා ඒ යෞවනයන් ඉස්සරහට ගේන්නත්, තේ ආර්ථිකය සකස් කරගෙනත්, ඒ වගේම එකට අලුත් ක්‍රමවේදයන් හඳුන්වා දීලා ඔවුන්ගේ ආර්ථික උත්පාදනය වැඩි කිරීමත් ඒ අභියෝගය අපේ තරුණ ඇමතිවරයාට තියෙනවා. නිසා ඒ පිළිබඳව ඔබතුමාට ශක්තියක් වෙන්න නුවරළි දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කෙනෙක් හැටියට නිරන්තරයෙන්ම ඔබේ සීයට, ඔබේ තාත් පියාට, ඒ ශක්තිය දුන්නා වගේම ඒ කාර්ය දෙන්න නිරන්තරයෙන්ම සූදානම් වෙනවා කියන එක විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕන. මම සතුටු වෙනවා වසිප් ආයතනය ගැන කතා කිරීම පිළිබඳව සහ හකින් හිටපු මුද හිටපු ජල සම්පාදන ඇමතිවරයා හැටියට එතුමා සමස්ත රටේ ජලය පිළිබඳව කතා කරන්න සූදානම් වුණා. මේ සමස්ත රටේ තුල ජලය පිළිබඳව කතා කරනකොට පෞගේ කාලයේ උණු ආර්ථික ව්‍යසනය ගැන කතා කරන්න සූදානම් වෙන්නේ නැහැ. රටකට අවස්ථාව සලසා දෙන්න. මම දන්නවා එතුමා නුවරළි දිස්ත්‍රික්කයේ හබුගස්තලාවේ ඉපදිලා මහනුවර දිස්ත්‍රික්කයේ ජීවත් වෙලා එතනින් පස්සේ තමයි රට ගැන කතා කරන්න සූදානම් වෙන්නේ. ඒ වෙලාවේදී පානීය ජලය ලබා දීම සඳහා යම් වැඩ කොටසක් කරමින් ආවා. ඒවා අඩාල වෙලා තියෙනවා, නතර වෙලා තියෙනවා. ඒ අවස්ථාව ප්‍රජා ජල ව්‍යාපෘතිත් දැන් අපේ පැතිවලත් නතර වෙලා තියෙනවා සමහර ඒවා. මූල්‍ය ප්‍රතිපාදන නැතිකම නිසාම. මෙන්න මේ නිසා දැන් ක්‍රමක්‍රමයෙන් ගරු ජනාධිපතිතුමා සහ ඇමතුමත් එක්ක එකතු වෙලා ඒ සඳහා ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙලා තියෙන නිසා වතිවැටවල යටිතල පහසුකම් අමාත්‍යාංශයට මෙවර අයවැය විශාල මුදලක් ලබා දීලා තියෙනවා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට. ඒ අවස්ථාව සලසා ගත්තම ඉස්සරහට යන්න පුළුවන් අවකාශය අවස්ථාව තියෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ප්‍රජා සම්මත ජලය කියන ව්‍යාපෘතිය සඳහා කටයුතු කරන්න සල ව්‍යාපෘති ගණනාවක් තියාගෙන යනවා. ඒ වගේම ඩැනීඩා ආධාර යටතේ නැත්නම් මුල්‍ය ආධාර යටතේ විශාල වැඩ කොටසක් ක්‍රියාත්මක වුණා. ඒවා අද අතරමඟ නැතර වෙලා ADB පස් නැත්නම් ආසියානු සංවර්ධන බැංකුවේ මුදල් දැන් ලැබෙමින් පවතිනවා නම් ඒක නිසියාකාරව කළමනාකරණය කරමින් අවස්ථාව සලසා දෙන්න පුළුවන්කම තියෙනවා. මම හිතන ප්‍රජා ජල ව්‍යාපෘතිය පිළිබඳව කතා කරනකොට පැහැදිලි දැක්මක් අපිට තියෙන්න ඕනේ. ඒ ජල මූලාශ්‍ර ආරක්ෂා කර ගැනීම. ජල මූලාශ්‍ර ආරක්ෂා කරගෙන ගත්තොත් සම්මත ජලය තියෙන ජලයවත් ලබා ගන්න බැරි වෙන්න පුළුවන්. දැන් නියගයක් එන වෙලාවක සමහර වෙලාවට ජල සම්පාදන මණ්ඩලයේ වතුර ජලය ලබා දීම ඉතාම අඩු මට්ටකමින් ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒ නිසා පක්ෂ විපක්ෂ නැතුව අපි ඉස්සරහට යන්න ඕනේ. මොකද මේ කාරණේදී මිනිසුන් හැටියට අපි ඒ දිය පොතක් දීම මහා පුණ්‍ය කර්මයක් වෙනවා. කලයේ උකුල තියාගෙන වතුර ගව්ගන ගෙවාගෙන ගිය මිනිසුන්ට පානීය ජලය ලබා දීමේ මහා පුණ්‍ය කර්ම අමාත්‍යංශයක් තමයි ඔබතුමාට ලැබිලා තියෙන්නේ. ඒ අවස්ථාව නිසියාකාරව ක්‍රියාත්මක කරගෙන යන් ඒ සඳහා කටයුතු කරන්න සූදානම් වෙනවා. ඒ අවස්ථාව සලසා ගන්නවා වගේම ඉස්සරහට ඉදිරියට සමස්ත රටේ ඒ නැවතිලා තියෙන ව්‍යාපෘති ආරම්භ කරන්න පුළුවන්කම තියෙනවා. මම හිතනවා ජීවන් තොන්නමන් මැතිතුමා උත්තර දුන්නා, දැන් ගෙඩාපු බට ටික නතර වෙලා තියෙනවා ඒ ගැන කියපු කතාව පිළිබඳව. නිසා පලාපාලන ආයතන වලට ලබා දීමේදී දැන් තියෙන ගැටලුව निराකරණය කරගෙන ඉස්සරහට යන්න පුළුවන්. හොඳ වැඩක් ඔබතුමා කරලා දිනවා. මොකද හිටපු ජල සම්පාදන ඇමතිවරු තෙක්ක සාකච්ඡා කළා, පළවෙනි වටේ සාකච්ඡා කළා, ඊළඟ වටේ සාකච්ඡා කරන්න සූදානම් වෙනකොට ඒවට සහභාගී වෙන්න ඕන පාට පක්ෂ නෙවෙයි, තරුණයාද වැඩිමහල්ද කියන එක නෙවෙයි. මේකෙදි රටක ජනතාවට පානීය ජලය ලබා දීම සඳහා නිසි වැඩපිළිවෙලක් තරුණ ඇමතිවරයා ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙනකොට ඔහු ඉගෙන ගන්නවා කියලා කිව්වා නියතමානිව. ඒ ඉගෙන ගන්නවා කියන කට්ටියට උදව් උපකාර කිරීමත් ඉතාම වැදගත් වෙනවා. ඒ සඳහා කටයුතු කරන්න ඕනේ. මම හිතනවා මේකෙදි අපි අධ්‍යක්ෂක මණ්ඩලය ගන්නා වූ තීන්දු ඒකෙදි ක්‍රියාත්මක කරගෙන යන තීන්දු සමහර වෙලාවට අධ්‍යක්ෂක මණ්ඩලයේ ඒ පිළිබඳ උපදෙස් ලබා දෙන්න පුළුවන්. ඒක ක්‍රියාත්මක කරන සාමාන්‍ය අධිකාරතුමන්, නියෝජ්‍ය සාමාන්‍ය අධිකාරතුමන් ඒක ක්‍රියාත්මක කිරීම සඳහා ඔවුන් එක්කත් සාකච්ඡා කළ යුතු වෙනවා. ඒක නැත්තම් ඒකේ විනයක් නැත්තම් විනය පරීක්ෂණයක් අපිට අවශ්‍ය වෙනවා. මට ඉතින් මතකයි ඒ වෙලාවේදී සමහර වෙලාවට ජල සම්පාදන මණ්ඩලයේ රැකියා අවස්ථාවක් එහෙම සලසා දෙනකොට හැම ඒ වෙලාවේ ලබා දුන්නේ කල්මුණෙන් අම්පාරෙන් වැඩි හරියක් තමයි අපේ පැතිවලටත් ආවේ. එසේ ඒ ප්‍රදේශවල අය ඒ අවස්ථාව සලසා දෙන්න කටයුතු කරලා තියෙනවා ජීවන් තොන්නමන් මැතිතුමා. එනිසා මම හිතනවා වතුකරයට විශාල ශක්තියක් වෙනවා තොන්නමන් කියන නාමේ. ඒ කාර්ය ඉස්සරහට ගෙනියන්නේ ඉන්දිය සම්බයක් තියෙන ජනතාවට ඔවුන්ගේ නැනස පාදලා, ඔවුන්ගේ සෞඛ්‍ය සම්පන්නකම් පාදලා ඔවුන්ට ඒ යටිතල පහසුකම් සැපීමේ වගකීම හරියාකාරව ක්‍රියාත්මක කරන්න ඔබට පුළුවන්කම තියෙනවා, හැකියාව තියෙනවා. ඒ කාර්යභාරය ක්‍රියාත්මක කරගෙන යනකොට අපි විශේෂයෙන් අවධානය යොමු කරගන්න ඕන නිවාස හැදීමේදී NBRO නැත්නම් භූවිද්‍යා පැත්තෙන් බලලා ඒ සුදුසුද නැද්ද කියන එක බලන්න. මේ දවස්වල මම හිතනවා ගෙවල් නායට යටත් වෙලා නැත්නම් බැමි කඩාගෙන ගිහිල්ලා ගෙවල් යට වෙලා සමහර තැන්වල තියෙනවා. මෙන්න මේවා පිළිබඳව අධ්‍යයනයක් කරගන්න ඕනේ. මේ සඳහා විශේෂ වාර්තාව ලබා ගත යුතු වෙනවා. ඔවුන් එක්කත් සාකච්ඡා කරන්න මේ නුවරළිය, රත්නපුර, කළුතර වගේ දිස්ත්‍රික්කවල අධික වර්ෂාපතනයකට එනකොට හැටන් සහ බදුල්ල වගේ දිස්ත්‍රික්කවල මේ සඳහා කටයුතු කරන්න ඕනේ. මම හිතනවා ඒ කාලේ බදුල්ල පැත්තේ නායගිහිල්ල සමහර තැන්වලදී නිවාස හදන්න ඉතාම මන්දගාමි තත්ත්වයෙන් තමයි ගිහේ. ඒ කම්කරු ජනතාව, ඒ ජනතාව පාසල්වල නැත්තම් පන්සල්වල ඔවුන් කානාදිපාති කාලයක් හිටියා. ඔවුන්ට ඒ අවස්ථාව සලසා දීතුන් ජන ජීවිතය අඩාල වෙනවා විතරක් නෙමෙයි, ඔවුන්ගේ ආකල්ප පවා වෙනස් වෙලා ඔවුන් යැපෙන්නන් බවට පරිවර්තනය වෙලා තියෙනවා. අද රටට වෙලා තින්නෙත් අපි හැම එකම නිකන් ලබා දීලා හැම එකම අවස්ථාව දුන්නකොට ඒක ලැබුන් නැති වුනම ඒ කාර්ය ගැන අපි කතා කරන්න සූදානම් වෙලා තියෙනවා. මෙන්න මේ කාරණේ නිසාම අපි ක්‍රියාත්මක කරන්න ඕනේ. නිසාද පාර්ලිමේන්තුවේදී විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ මම. මේකෙදී අපි 27-2 වෙන මොනවත් ප්‍රශ්න ගැන අපි කතා කරනවා. මේ ප්‍රශ්න ගැන කතා කරපුවම ඒ වෙලාවේදී කියනවා මැද මුලන න්‍යාය කියලා. මම කියන්න කැමති කෙසෙල්වත්ත න්‍යාය දිගහරින්න සූදානම් වෙන්න එපා. කෙසෙල්වත්ත න්‍යාය දිගහරින්න සූදානම් වුණාම ඒ ගැන කතා කරන්නත් අපිට පුළුවන්කම තියෙනවා. ඒ නිසා මේ පාර්ලිමේන්තුව විහිළුවකට බවට පරිවර්තනය කරගන්න සූදානම් විය යුතු නැහැ. ඒ නිසා මේක අපිට අවශ්‍ය වෙලා තියෙන්නේ රටේ ආර්ථිකය ගොඩනගලා රටේ ජන ජීවිතය යථාවත් කරලා ඔවුන්ට අවශ්‍ය පහසුකම් ටික සලසා දෙන්න. ඒ නිසා රාජ්‍ය පරිපාලනයත් දේශපාලන අධිකාරියත් එකට පැහැදිලා එකට යා යුතු වෙනවා. එසේ නැත්නම් රටක් පාලනය කිරීමේදී ඒ සඳහා අවශ්‍ය අවස්ථාව අවකාශය ලබා ගැනීමට විශාල සටනක යෙදিলা ක්‍රියාත්මක කරවෙන්න ඕනේ. ඒ නිසා මේ කාරණේදී ඔවුන් එක්ක සාකච්ඡා කරලා න්‍යාය පුස්තකයට අනුව ක්‍රියාත්මක කරන්න සූදානම් වෙලා තියෙනවා. හැබැයි මේ කාර්යය කරනකොට තරුණ ඇමතිවරයාට මම උපදේශක් හැටියට දෙනවා, සමහර වෙලාවට ඊටාම සද්භාවයෙන් සහ මිනිස්සුත්කම ඉස්සරහට ගෙනියලා රටේ පවතින නීතිත් එක්ක ක්‍රියාත්මක කරන්න ගියාම සමහර කෙනෙක් අධිකරණයට ගියොත් එහෙම ඔබ වැඩිකාරයෙක් වෙන්න පුළුවන් සමහරව. ඒකින්ද අවධානය යොමු කරමින් ක්‍රියාත්මක කරන දැන්දෙන සීන්දුත් එක්ක බලපුවම ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා. මෙන්න මේ தත්ත්වය අපි අවබෝධ කරගත යුතුයි. රටට අවශ්‍යතාවය ක්‍රියාත්මක කරන්න. එදා යුද්ධයේ තියෙන වෙලාවේදී ගත්තා වූ තීන්දුව පිළිබඳව, යුද්ධයේ තියෙන වෙලාවේදී රටේ ජනතාවට දුන්න තීන්දුව පිළිබඳව සමහර වෙලාවට ඒ වෙලාවේ අධිකරණයට යම් කෙනෙක් ගියා නම් එහෙම ඒ යුද්ධය ඉවර කරගන්න පුළුවන් කමක් නැහැ. රටට සාමය නැති වෙනවා. රටේ ජන ජීවිතය අඩාල වෙනවා. රටේ ආර්ථිකය කාබාසින වෙනවා. ආර්ථික මර්මස්ථාන වලට තමයි ගෙහුවේ. ආර්ථිකයේ මර්මස්ථාන විනාශ කරලා දැම්ම. එතකොට අපි ඉස්සරහට යන්නේ කොහොමද? අවුරුදු 71ක් ගැන අපි කතා කරනවා. අවුරුදු 74ක් ගැන කතා කරනවා. මේ කතා කරනකොට ඔය අරගල කරපු ඒ අරගල සමයේදී ක්‍රියාත්මක කරපු ආකාරය 1971 මහා විනාශයක් කර 88-89 ජාතික ධනයට විශාල විනාශයක් කරා. පෞගේ අරගල සමයේදී විශාල ධනස්කන්ධයක් මෙරට අහිමි කරගත්තා. අහිමි කරගන්න සුන්දර වචන ටිකක් කියන්න පුළුවන්කම තියෙනවා. සුන්දර වචන. මේ සුන්දර වචනත් එක්ක ගියාම සැලස්මක් ඇත්තේ නෑ අනිත් පක්ෂ ගැන කතා කරනකොට. මේ සැලස්මක් අවශ්‍ය වෙනවා. ඒතයි සැලස්ම ක්‍රියාත්මක කරන්න අද සූදානම් වෙලා තියෙනවා. ගරු ජනාධිපති ගෝඨාභය රාජ ගරු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා. ඒ தත්ත්වය අපි අවබෝධ කරගෙන මේ 225 රටේ ආර්ථිකය ගොඩනගාගෙන ජන ජීවිතය ඉස්සරහට යන්න පුළුවන් අවස්ථාව. හොරකම මැරකම විනාශ ඒක නතර කරමින් ඒ සඳහා සැලැස්මක් සකස් කර යුතුයි කියනක මම විශ්වාස කරනවා. ඒ කාර්ය කළ යුතු වෙනවා. එනිසා රටේ අනිත් පුරවැසියෝ වගේම තමයි ඉන්දිය සම්භවයක් ඉන්න ජනතාවක් ඇතුළත ඉන්න නෝර්ලි දිස්ත්‍රික්කයේ සහ ලංකාවේ නන්දසින් තේවතු ආශ්‍රිතව ඉන්න ජනතාව. ඔවුන්ගේ ඔලුගෙඩි වලට වෙනත් ප්‍රශ්න දාන්නේ නැතුව අනිත් අයගෙන් නින් නැතුව එදා සෞම්‍ය මූප දිවංගත සෞම්‍ය මූප තොන්නමන් මැතුමත් ඒ වගේම දිවංගත ආර්මුගොත් තොන්නමන් මැතුමත් ඒ සඳහා ඉතාම සුරක්ෂිතව ආරක්ෂා කරගෙන තිබ්බා. ඒ සුරක්ෂිතව ආරක්ෂා කරන එක මම විශ්වාස කරනවා. ඒ ජීවන් තොන්නමන් මැතුමා ඔබ ඒ දජය ඉස්සරහට අරගෙන යනවා කියලා. ඒ දජය අරගෙන යනකොට අපි අපේ කාර්යභාරය ඉෂ්ට කරන්න අවකාශය අවස්ථාව සලසා ගත යුතු වෙනවා. මෙන්න මේ தত্ত্বය පිළිබඳ පැහැදිලි කරනවත් එක්කම මෙන්න මේ අවස්ථාවේදී ඔවුන්ගේ යටිතල පහසුකම් වගේම ගමත් වත්තත් දෙක යා කරලා ඒ සුන්දරත්වය මිත්‍රත්වය දෑත්ව දිගු කරගෙන ඉස්සරහට යන්න පුළුවන් අවස්ථාව සලසා දිය යුතු වෙනවා. අපි පාසල් නම් කරනකොට දෙමළ මහාවිද්‍යාලය, මුස්ලිම් මහාවිද්‍යාලය, සිංහල මහාවිද්‍යාලය මේ 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 මුස්ලිම් සිංහල දෙමළ කියන විද්‍යාල නමින් නම් කරන්නේ නැතුව ඒ පාසල් වලට අධ්‍යාපන අමාත්‍යංශයත් එක්ක කතා කරලා ඒ පාසල් වලට විශේෂ නමක් සඳහන් කරමින් කටයුතු කර යුතු වෙනවා. එතනින් බෙදන්න ඕනේ නැහැ දරුවන් අතරින්. දරුවන් අතරින් අපි බෙදලා ඇත් කරන්න ඕනේ නැහැ. අපි ඒ කාර්යයේ ඉස්සරහට අරගෙන යෑමේ වගකීමක් තියෙනවා. ඒ නිසා උන්ට දී යුතු වෙන්නේ පානීය ජලයේ ඔවුන්ට දීතු අධ්‍යාපනය, ඔවුන්ට දීතු යටිතල පහසුකම්, ඔවුන්ට දීතු සුවසේවාව, ඒ සඳහා ක්‍රියාත්මක කරනකොට සෞඛ්‍ය අමාත්‍යංශය මගින් ගත්ත සමහරලාට වතුර හොවල්වල ඒ කාර්ය මණ්ඩලය ඒ සඳහා සෞඛ්‍ය අමාත්‍යංශයෙන් ඒ සඳහා නිසියාකාරව ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය පසුබිම සකස් කරන්න. මම එසේ කිව්වේ කතානායක දෝනේ වෙන මොකක්වත් නෙවෙයි. දැන් ගෝණ පිටියේ වගේ තියෙනකොට එතන වෛද්‍යවරු නැහැ. වෛද්‍යවරු නැතුව එක වෛද්‍යවරයෙක් ඉන්නවා කියලා සමාල්ලාවට හතරෙන් පස්සේ විතරයි බෙහෙත් කරන්නේ. එහෙම නැතුනොත් එහෙම නුවරලට යන්න ඕන එක උදාහරණයක් හැටියට ගත්තා. අන්න ඒ අවස්ථාව හයිපර්ස් නම්බර් 3 කියන තැන ඒ අවස්ථාව සලසා ගතිය යුතු වෙනවා. ඒ නිසා ග්‍රාමීය මට්ටමේ පානීය ජලය ලබා දීම සඳහා විශාල වැඩ කොටසක් තියෙනවා ගරු ඇමතුමනි. ඒ අවස්ථාව සලසා දිය යුතු වෙනවා. ප්‍රජා ජල ව්‍යාපෘති සා වොසිප් ආයතනයත් මගින් ක්‍රියාත්මක කරන කාර්යභාරය ඉෂ්ට කරන්න.
ඔතන කාලය අවසානයි.
මට විනාඩියක් දෙන්න ගරු කතානායකතුමනි. අවසාන වශයෙන් මම කියනවා සමහර වෙලාවට මාර්ග පද්ධතිය හරහා බටහිරීමේදී ආර්.ඩී.කත් එක්ක සාකච්ඡා කරලා ඒ නැත්තම් මාර්ග සංවර්ධන අධිකාරියත් එක්ක සාකච්ඡා කරලා ඒ අවශ්‍ය පහසුම් ටික සකස් කරන්න කියලා. මෙතුමාගේ විනාඩි දෙකක් තව දෙනවා කියලා කිව්ව ගරු කතානායකතුමනි ප්‍රේමලාල් මහත්මයා. ඒ අවස්ථාව සලසා ගත යුතු වෙනවා. ඒ එසේ නොවෙන්නේ නම් ඊටම පරක්කු වීමකට නැත්තම් අපි ඉතන ඉලක්කයකට අපිට යන්න පුළුවන් කමක් නැහැ. පෞගේ දවස්වල පෞගේ අවුරුද්දේ අපි ඒවා බාගෙන නතර කරලා තියෙනවා. ඒ ප්‍රජා ජල ව්‍යාපෘති සහ ඔසිප් ආයතනයේ ජල ව්‍යාපෘති මෙන්න මේවා සඳහා වැඩපිළිවෙලක් සකස් කරගත යුතු වෙනවා. ඒකෙදි ග්‍රාමීය මට්ටමේ දියපොදක් නැති අයට ඒ දියපොදක් ලබා දීම සඳහා මහා වැඩ කොටසක් ක්‍රියාත්මක කරගෙන යනවා. ඒ අවස්ථාව සලසා දීම මම හිතනවා ඉතාම වැදගත් කියලා. ඒ නිසා එකිනෙකාට ඇඟිලි දික් කරන පක්ෂ විපක්ෂ කියලා දේශපාලන අරමුණු කරගෙන ක්‍රියාත්මක කිරීම නෙවෙයි අපිට අවශ්‍ය වෙන්නේ. අද මේ රටේ ජන ජීවිතයට අවශ්‍ය පහසුකම් ටික සැපයීම ඒ සඳහායි තමයි අපි කතා කරන්න ඕන වෙලා තියෙන්නේ. මේක සමාජගත කරන සමහර වෙලාවට 225ම එක්තරා මට්ටමක හොරු වංචාකාරයෝ කියලා මම හැම වෙලාවෙම කියන එකක්. මේකෙදී අපි කතා කර යුතු වෙනවා මේ රට පාලනය කරන පුස්තකයක් තියෙනවා. ඒ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සැදුම්ලත් කොටස් තුනක් තියෙනවා. ඒ කොටස් තුන තමයි විධායකත්වයේ ව්‍යවස්ථාදායකත්වයේ අධිකරණයේ ව්‍යවස්ථාදායකට ඉතාම වගකීමක් තියෙනවා. ඒ ව්‍යවස්ථාදායකත්වය තුළ මුදල් අනුමත කිරීම සඳහා ක්‍රියාත්මක කරන්න අවශ්‍ය පහසුකම් ටික සැපයීම. සගරු කතානායකතුමනි ඒ සඳහා අවශ්‍යදී මූලික යටිතල පහසුකම් ටික සැපයීම සඳහා ක්‍රියාත්මක කරන්න ඕන. ඒ නිසා මම මීට වඩා කතා කරන්න සූදානම් වෙන්නේ නැහැ. ගරු තරුණ අමාත්‍යවරයා අපේ මං හිතන ලාබාල ඇමතිවරයා හැටියට මෙතුමා ඉතාල වැඩ කොටසක් කර ක්‍රියාත්මක කරගෙන යනවා. ඔතුමාට ශක්තිය ධෛර්යය ලැබේවා. ඒ වගේම අලුත් තරුණ පරපුරට අලුත් තාක්ෂණයත් එක්ක බද්ධ කරගෙන ගමයි වත්තයි දෙක එකට කරගෙන යන වැඩපිළිවෙලකට අවශ්‍ය පහසුකම් ටික සලසා ගන්න අමාත්‍යංශ ලේකම්. ඒ වගේම ජල සම්පාදන මණ්ඩලයේ සභාපතිතුමා කාර්ය මණ්ඩලයේ ඒ වගේම වත්වැටතල පහසුකම් අමාත්‍යංශයේ සීලම අධ්‍යක්ෂකවරුන්ටත් මගේ ස්තුතිය මේ වෙලාවේ පුද කරනවා. ඔවුන් විශාල කාර්යභාරයක් කරනවා. බොහොම ස්තුති සේ.
Honorable Sri Taran, order please. Deputy Speaker will take the chair now.
பெருமந்திரிதுமா
கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் உங்களுடைய அனுமதியோடு இந்த தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் இந்த அமைச்சர்களுக்கு அப்பால் ஒரு விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக இன்று தமிழர் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய போலீஸ் அராஜகம், போலீசாருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அஞ்சலி செய்ய நினைக்கிறார்கள், அதற்கான ஒரு பதிவை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். தாயக விடுதலையை தம் உயிரிலும் மேலாக நேசித்து அந்த லட்சியத்துக்காக போராடி மடிந்து தமது தேசத்தின் விடுதலை வீரர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிக்கும் போற்றுதலுக்கும் புனிதத்துக்கும் உரிய இம்மாவீரர் வாரத்தில் தம் தாய் நிலத்திற்கும் இனத்திற்குமாக தமது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்ததால் தெய்வ நிலைக்கு உயர்ந்தகம் உள்ள பரப்பங்கும் உறைந்திருக்கும் மாவீரர்களை மனதிருத்தி நான் இந்த பதிவை மேற்கொள்கின்றேன். இலங்கை நாட்டின் சுதேசிய இனமான தமிழினத்தின் வாழ்வியல் உரிமையையும் பரம்பரை இறைமையையும் பறித்தெடுக்க முனைந்த இனவாத ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அகிம்சை நிலை கடந்து ஆயுத வழியில் போராட நிர்பந்திக்கப்பட்ட ஈழத்தமிழினத்தின் இளைய தலைமுறையின் ஒரு தொகுதியினர் தம் இனத்தின் விடிவுக்காக இளவயது கனவுகளை திறந்து பந்தபாசங்கள் அனைத்தையும் மறந்து தம்மையே தற்கொடையாளர்களாக தாரை பார்க்க துணிந்தமையால்தான் அவர்கள் தலைமுறை இடைவெளிகளை கடந்தும் தெய்வ நிலையில் வைத்து தொழுகை செய்யப்படுகிறார்கள். எமது மண்ணில் எமது மக்கள் சுதந்திரமாக கௌரவமாக நிம்மதியாக வாழ வேண்டும். நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த மண் எமது மூதாதையர்களின் பாதச்சுவடு பதிந்த மண், எமது பண்பாட்டு வேர் ஆழ பதிந்திருக்கும் எமது மண் எமக்கே சொந்தமாக வேண்டும் என்ற குறிக்கோளுக்கு அமையவே மாவீரர்கள் மடிந்தார்கள். அந்நிய ஆதிக்க விலங்குகளால் கட்டுண்டு கிடந்த எமது தாயக மண்ணை தன்னாட்சி உரிமைமிக்க சுதந்திர பூமியாக மாற்ற வேண்டும் என்பது மட்டுமே புலிகள் இயக்கத்தினதும் போராளிகளினதும் மாவீரர்களினதும் சத்திய லட்சியமாக இருந்தது. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உலக வரலாற்றில் எங்கேயும் எவராலும் நிகழ்த்தப்படாத அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் இந்த மண்ணில் இந்த மண்ணுக்காக எமது மாவீரர்களால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதே ஈழ விடுதலை போராட்டத்தின் மிகப்பெரிய பலம். அத்தகைய வீரகாவியத்தை படைத்த மாவீரர்களின் லட்சிய கனவு, அவர்களின் ஆத்ம தாகம் எந்தோ ஒரு நாள் உருப்பெறும் என்று இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் இன்னமும் ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு சொட்டு நம்பிக்கை துகளினாலேயே இன்றளவும் நிலத்திலும் புலத்திலும் ஒவ்வொரு தமிழர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமது சொந்த மண்ணிலேயே அடிப்படை உரிமைகளற்ற நசுக்கப்பட்ட இனமாக இருந்து கொண்டு தனது இருப்பை தக்க வைப்பதற்காய் எல்லா வழிகளிலும் போராட தலைப்பட்டுள்ள தமிழினத்திற்கு இத்தகையதோர் இழிநிலை வந்துவிடக் கூடாதென்ற வரலாற்று கண்ணோட்டத்தோடு விடுதலை என்பது ஒரு அக்னி பிரவேசம், நெருப்பு நதிகளை நீந்தி கிடக்கும் நீண்ட பயணம், அது தியாகத்தின் தீயில் குதிக்கும் யாகம் என்ற தலைவரின் சிந்தனைக்கு செயல்வடிவம் கொடுத்து தர்மத்தின் வழிநின்று இன விடுதலை என்ற சத்திய லட்சியத்திற்காக தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து தமிழினத்தின் எழுச்சிக்கு மூச்சாகி நின்றயம் மாவீரர்களை நெஞ்சிருத்தி அஞ்சலிப்பதற்கான உரித்தும் கடமையும் எம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஒரு விடுதலை வீரனின் சாவு சாதாரண மரண நிகழ்வல்ல, அந்த சாவு ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு உன்னத லட்சியம் உயிர் பெறும் அற்புதமான நிகழ்வு. உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை, அவனது உயிராக இயங்கி வந்த லட்சிய நெருப்பு என்றுமே அணைந்து விடுவதில்லை. அந்த லட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றி கொள்கின்றது, ஒரு இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்பி விடுகின்றது என்ற தேசிய தலைவரின் சிந்தனைக்கமைய நிறுபூத்த நெருப்பாய் நின்றறியும் அந்த நினைவுகளின் வழி ஒரு இனத்தின் இருப்புக்காக தற்கொடையாளர்களாகி போன மீட்பின் தெய்வங்களை மாவீரர்களை எம் நெஞ்ச பசுமையெங்கும் நினைந்துருகி அஞ்சலிப்பதன் மூலம் ஈழத்தின் தியாக வரலாற்றை இன்னும் இன்னும் எழுகை பெறச் செய்வோம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் நான் இந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது கிளிநொச்சி நீதிமன்றத்திலே பிரதீஸ் பொலிஸ்மா அதிபர், வடக்கு மாகாணத்தினுடைய பிரதி பொலிஸ்மா அதிபர் தலைமையிலே கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற பல போலீஸ் நிலையங்களுடைய பொறுப்பு அதிகாரிகள் கிளிநொச்சி, தர்மபுரம், ராமநாதபுரம், பூநகரி, முழங்காவில், ஜெயபுரம், பச்சிலைப்பள்ளி, அக்கராயன் போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த பொறுப்பு அதிகாரிகளும் பிரதி பொலிஸ்மா அதிபர் வடக்கு மாகாணத்தினுடைய டிஐஜி உட்பட அவர்கள் கிளிநொச்சி நீதிமன்றத்திலே வடக்கு கிழக்கிலே அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு வணக்கம் செலுத்த நினைக்கின்ற அந்த வணக்க முறைகளை தடுக்குமாறு நீதிமன்றத்தை நாடி நிற்கிறார்கள். இதனையே நேற்று இந்த 8 போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த போலீசாரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அப்பொழுது நீதியோடும் நேர்மையோடும் கிளிநொச்சி நீதியரசர் வழங்கியிருந்தார், நீங்கள் அதற்குரிய ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள், வருகிற 27ஆம் தேதி திங்கட்கிழமை 10 மணிக்கு விசாரணைக்கு எடுப்பதாக. ஆனால் அதையும் மீறி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உயிர் அணுக்களை கொல்லும் வகையில் அல்லது அவர்களை இன்னும் பலிந்தெழுக்கும் வகையிலே போலீசாருடைய இந்த நடவடிக்கை மிக கேவலமாக இருக்கிறது இந்த நாட்டுக்கு. மிகவும் நீங்கள் கடந்த பல வரலாறுகளை பாருங்கள், இந்த நாட்டிலே யார் அநேகமாக இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டார்கள், யார் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தார்கள் என்றால் அது போலீசார் தான். குறிப்பாக 1954 அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள் சிங்கள காடையர்களால் படுகொலை செய்யப்பட்ட பொழுது போலீசார் கைகட்டி பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல இங்கே காலிமுகத்திடலே 58 எங்களுடைய தலைவர்கள் ஜனநாயக வழியில் அறவழியிலே போராடிய பொழுது அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய மண்டைகளை உடைத்ததும் போலீசார் தான் செய்தார்கள். அந்த காயங்களோடு அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் அமுதலிங்கம் அப்பாப்பிள்ளை அமுதலிங்கம் அவர்கள் கூட பாராளுமன்றத்திலே வந்து தன்னுடைய பதிவுகளை செய்திருந்தார். ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயங்கள் தொடர்பே கடந்த இந்த மாதம் 11 கூட இந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து பேராவில் துயிலும் இல்லத்துக்கு முன்னால் அவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்தார்கள். தங்களுடைய துயிலும் இல்லத்தை விடுங்கள், நாங்கள் விளக்கேற்றுகிறோம், ஒரு மெழுகுதிரி அல்லது ஒரு கற்பூரம் ஒரு தீபத்தை ஏற்றி வணங்குவதற்கு விடுங்கள், அதை விட்டு தாருங்கள் என்றுதான் கேட்டார்கள். அவ்வாறு கேட்டதற்கு இணங்க அவர்கள் மக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரதியை நான் இங்கே ஒரு முறை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் மாண்புமிகு அவர்களுக்கு பேராவில் மாவீரர் துயிலும் இல்ல காணியை விடுவிக்க வலியுறுத்தல். இலங்கை தீவில் கடந்த 10 மேலாக நடந்த யுத்தத்தின் பெறுபேறுகளை தாங்களும் தங்கள் சமூகமும் நன்கு அறியும். போர் ஒன்று ஏற்படுவதற்கு தமிழ் பேசும் மக்களினுடைய நில உரித்தும் அவர்களின் பாதுகாப்புமே தவிர்க்க முடியாத வகையில் அடிப்படை காரணங்களாக எழுந்திருந்தன என்ற நியாயபூர்வ விளக்கத்தை தாங்கள் புரிந்து கொள்வது சிரமமானதொன்றாக இருக்காது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். மனித உரிமை ஆணையாளர் அவர்களே, பன்னாட்டு சமூகத்தின் விருப்பார்வத்தின் அடிப்படையில் இலங்கை அரசு முன்னெடுத்த பன்னாட்டு குற்றங்கள் தொகுப்பாக நடைபெற்ற ஈழத்தமிழர்கள் மீதான யுத்த பேரவலம் இன்று சர்வதேசத்தில் நடைபெறுகின்ற யுத்த அழிவுகளுக்கு நிகரானதாக இருந்தது என்பதை தாங்கள் அறிவீர்கள். அதற்கான சாட்சிய சமர்ப்பணங்கள் வலுவான வகையில் தங்கள் அவையில் எண்பிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். இருப்பினும் போருக்கு பின்னரான இலங்கையை மீள கட்டியமைப்பதில் இலங்கை அரசு தனது பொறுப்பாண்மையில் இருந்து தவறி வருகிறது. தொடர்ச்சியான இனமத பாகுபாடுகள், அவற்றின் நிமித்தம் எழுகின்ற வன்முறைகள், தமிழ் மக்களின் இனத்தேசிய பண்பாட்டு அம்சங்களை சிதைத்தல், வரலாற்று திரிவையும் திணிப்பையும் ஏற்படுத்தும் கட்டமைக்கப்பட்ட அரச துறைகள், சுயாதீனமற்ற நீதித்துறை என்பவற்றால் சிறுபான்மை தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் கூர்மையடைந்துள்ளன. உள்நாட்டு போரொன்று இலங்கையில் நிகழ்ந்தமைக்கான தமிழர் தரப்பு நியாயத்தை பிறர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கண்ணெதிரே இன அழிப்பு விடயங்கள் கட்டமைக்கப்பட்ட வகையில் உச்சமடைவதை சிங்கள ஆட்சியாளர்கள் பலத்தையும் வளத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி வருகின்றனர். ஆணையாளர் அவர்களே, போருக்கு பிந்திய பன்னாட்டு சமூகத்தின் கரிசனைக்கு மதிப்பளிப்பதாக சர்வதேச மற்றும் ராஜதந்திர பிரச்சாரங்கள் வலுவூட்டப்படுகின்ற போதும் தங்கள் அவைக்கு இலங்கை அரசு அளித்த வாக்குறுதிகளில் துளியளவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற செய்தியை தங்களின் உயர்வான கவனத்துக்கு தருகிறோம். விசேடமாக மீள நிகழாமையை உறுதி செய்வதற்கும் இறந்து போன தங்களுடைய பிள்ளைகளை எமது மக்கள் நினைவேந்துவதற்கும் எத்தகைய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. போரில் பங்கேற்ற பிள்ளைகளின் கல்லறைகள் உடைத்தெறியப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த அவர்களது உடலங்கள் கிளறி எறியப்பட்டுள்ளன. கல்லறை வளாகங்களில் ராணுவ முகாங்கள் நிறுவப்பட்டு போர் வெற்றி கொண்டாடப்படுகிறது. கல்லறைகளில் உள்ள பிள்ளைகளின் தாய்மார் துணைவியர் பிள்ளைகள் அழுது தீர்க்கவும் வணங்கி வழிபடவும் பயங்கரவாத தடை சட்டத்தால் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆணையாளர் அவர்களே, கிளிநொச்சி மாவட்டத்தின் தேராவில் அமைந்துள்ள சுமார் 4000 கல்லறைகளை கொண்ட துயிலுமில்ல வளாகத்தில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றி எமது உறவுகள் எமது பிள்ளைகள் நினைவேந்தவும் விளக்கேற்றவும் மலர்தூவி பிரார்த்திக்கவும் அவர்களுக்கான உரிமையை உறுதிப்படுத்தும்படி கோரி 2023 11 11 11 கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் உரித்துடையோர்களாகிய நாம் தங்களை தயவாக வேண்டியிருக்கிறோம். இவ்வாறு அங்கிருந்த அந்த பெற்றோர்கள் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் அன்றைய தினம் இந்த மகஜரை மனித உரிமைகள் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்திருந்தார். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே மிக முக்கியமாக ஒரு மக்கள் சமூகம் நிம்மதியாக வாழ நினைக்கிறது. அவ்வாறான அந்த சமூகத்தினுடைய நிம்மதிகளை குறைக்கும் வகை அல்லது அவர்களுக்கிடையில இருக்கின்ற ஒற்றுமையை நல்லிணக்கத்தை சிதைக்கும் வகையில் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு படைகளும் செயல்படுகின்றன. ஒரு இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி தமிழ் மக்களுடைய வணக்க நிகழ்வுகளுக்கு எதிராக அவர் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதே நேரம் அதனை ஒரு கருப்பொருளாக வைத்துக் கொண்டு போலீசார் இந்த தடை உத்தரவுகளை மேற்கொள்ள முனைகிறார்கள். இந்த நாட்டிலே நிம்மதி வேண்டுமென்றால், இந்த நாட்டிலே இந்த மக்கள் வாழ வேண்டுமென்றால், ஒற்றுமையும் பலமும் இருக்க வேண்டுமென்றால் இவற்றை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். 1983 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியிலே நடைபெற்ற இராணுவத்துக்கு எதிரான முதலாவது கண்ணிவெடி தாக்குதலிலே, யாழ்ப்பாணத்திலே நடந்த தாக்குதலுக்காக மலையகத்திலே இருந்த மக்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் கொல்லப்பட்டார்கள். அங்கே இருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அவர்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற மாவட்டங்களுக்கு கலைக்கப்பட்டார்கள். அவ்வாறு இரவோடு இரவாக மலையகத்தில் இருந்த மக்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்பாவி மக்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? யாழ்ப்பாணத்திலேதான் குண்டு வெடித்தது, யாழ்ப்பாணத்திலேதான் இராணுவத்துக்கு எதிரான நடவடிக்கை நடந்தது. ஆனால் அப்போது இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கம் ஒரு நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த தன்னுடைய இன ரீதியான செயல்பாட்டை செயல்படுத்துவதற்கு அப்பொழுது இருந்த சிறில் மத்தியு, அத்துலத் முதலி, காமனி திசாநாயக்கா போன்றவர்களை அடையாளமாக வைத்துக் கொண்டு அவர்களுடைய தலைமையிலே இந்த மிகப்பெரிய இனப்படுகொலையை 1983 கட்டவிழ்த்து விட்டிருந்தது. அவ்வாறான இனப்படுகொலையில் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய உயிர்களை அந்த ஈழ விடுதலை போராட்டத்திலே தியாகம் செய்தவர்கள் மலையகத்து மக்கள். தோட்டத்திலே வாழுகிற மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், அங்கிருந்து கலைக்கப்பட்டார்கள். அவர்கள் வேறு இடம் தேடி போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இன்றும் கூட கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, தோட்ட உட்கட்டமைப்பு நீர்வளங்கள் அமைச்சிலே நான் கேட்கிறேன், சம்பளங்கள் கூட்டப்படுகிறது. இன்று ஜனாதிபதி அறிவித்திருந்தார், நாங்கள் அடுத்த சித்திரை மாதத்திலிருந்து ஜனவரியிலிருந்து வழங்குகிறோம், ஆனால் சித்திரை மாதத்திலிருந்து அது வழங்கப்படும் ஒவ்வொரு அரச உத்தியோகத்திற்கும் 10,000 ரூபாய் சம்பள உயர்வு. இன்னும் தோட்டத்திலே வேலை செய்கின்ற எங்களுடைய சகோதர உறவுகளுடைய சம்பளம் 600 ரூபாயை தாண்டி போக முடியாமல் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், இந்த மண்ணிலே அவளுக்கு என்ன வருமானம்? ஒரு 600 ரூபாய் என்பது இன்று ஒரு நாள் சம்பளம் கூட இல்லை. அந்த ஒரு நாள் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு இலங்கையில இருக்கின்ற ஒரு அரசு அதிகாரி கிட்டத்தட்ட 10,000-12,000 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தை பெறுகின்ற பொழுது 600 ரூபாய் ஒரு நாள் சம்பளத்தோடு எவ்வாறு ஒரு தோட்டத்திலே வாழுகிற 5 பிள்ளைகளை கொண்ட ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய குடும்ப பிள்ளைகளை பார்க்க முடியும்? அவருடைய கல்வியை எவ்வாறு அவர்களால் தன் பிள்ளைகளுக்கு வழங்க முடியும்? சுகாதாரத்தை எப்படி வழங்க முடியும்? போசாக்கான உணவை எப்படி பெற்றுக் கொள்ள முடியும்? நல்ல ஒரு மீனையோ இறைச்சியையோ நல்ல உணவையோ பெற்றுக்கொள்ள அந்த மக்களால் முடியாமல் இருக்கிறது. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களை, இந்த நாட்டிலே மிக மோசமாக ஏமாற்றப்படுகின்ற ஒரு சமூகமாக மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய சகோதரர்கள் காணப்படுகின்றார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சத்தை தாண்டி அந்த மக்களுடைய வாழ்க்கை இப்பொழுதும் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றாடம் அவர்கள் வாழ வேண்டிய, சீவிக்க வேண்டிய அவருடைய சீவியங்கள் கூட கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஏன் அரசாங்கம் அவர்களுக்கு அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதற்கு முடியாமல் இருக்கிறது? தோட்ட முதலாளிமாரை காரணம் காட்டுகின்ற அரசாங்கம், அரச உத்தியோகத்தினருக்கு சம்பளத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம், ஏன் தோட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுடைய அவருடைய கூலி சம்பளத்தை நான் இவ்வளவு போனஸாக உயர்த்துகிறேன் என்று இந்த அரசாங்கம் ஏன் சொல்லக்கூடாது? ஏன் இந்த அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடாது? 10 பேச்சு காணி கொடுத்து ஒரு வீடு கட்டுவதற்கு கூட இன்னும் முழுமையான செயல்பாட்டை முடக்கிவிட இல்லை என்பதுதான் முக்கியமானது. அங்கே இருக்கின்ற மக்களில் பல பேர் இன்னும் சொந்த காணி இல்லை, அவர்கள் இன்று நீண்ட காலமாக காணி இல்லாமல் வாழுகிறார்கள். அண்மையில் கூட எங்களுடைய மதிப்பார்ந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் தலைமையிலே 200 ஆண்டுகள் நிறைவு விழா இலங்கையிலே கொண்டாடப்பட்டது. அந்த மக்களுடைய 200 ஆண்டுகள் என்பது அவருடைய வியர்வையிலும் கண்ணீரிலும் இரத்தத்திலும் தான் அந்த 200 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த மக்கள் நடந்து வந்த பாதை, அவர்கள் இந்தியாவிலே இருந்து கப்பல்களிலே வந்து மன்னாரில் இறங்கி மன்னாரில் இருந்து நடைபாதை வழியாக மலையகம் சென்று மலையகத்துக்கு ரயில் பாதைகளை அமைத்து மலையகத்துக்கு பாதைகள் அமைத்து தோட்டங்களை உருவாக்கி அந்த தோட்டங்களிலே இருந்த வருமானத்தை இலங்கையின் அந்நிய செலாவணிக்கு பெற்றுக் கொடுத்து இலங்கையை ஒரு பெருந்தோட்ட துறை மூலம் இருக்கின்ற வருமானமுள்ள நாடாக மாற்றி கொடுத்தவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். இன்னைக்கு 200 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அவர்களில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அந்த 200 ஆண்டுகள் மறுமலர்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வெறுமனே பேச்சுக்கள் அல்ல. இன்று ஒரு இளம் தலைவர் ஜீவன் தொண்டமானவர்களுடைய தலைமை, இங்கே இருக்கின்ற ஏனைய மலையகம் சார்ந்த எங்களுடைய சகோதர உறுப்பினர்களுடைய ஒற்றுமை, இந்த பலத்தில் எங்களுடைய மக்களுக்கு, தோட்டத்திலே வாழுகின்ற மக்களுக்கு அவர்களுடைய உட்கட்டமைப்பிலே மாற்றங்கள் வேண்டும். அவர்களுக்கு குறைந்தது 2 ஏக்கர் காணி கொடுக்க இந்த அரசாங்கம் தயாரா? ஏன் உங்களிடம் காணி இல்லையா? மலையகத்திலே காணி இல்லையா? அந்த மக்கள் தாங்கள் சுயமாக தோட்டம் செய்யக்கூடிய வகையில், உழைக்கக்கூடிய வகையில், தங்களுடைய தொழிலை முன்னெடுக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு தோட்ட காணிகளை, அவர்களுக்கான சொந்த காணிகளை கொடுப்பதற்கு என் அரசாங்கம் தயங்குகிறது. இன்றைக்கும் அங்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் இடையிலே கல்வியை விட்டுவிடுகிறார்கள். பலர் 5ஆம் ஆண்டோடு கல்வியை முடிக்கிறார்கள். பலர் காப்போது சாதாரணத்தோடு கல்வியை விடுகிறார்கள். பலர் உயர்தரம் வரை கற்றுவிட்டு பல்கலைக்கழகம் இல்லாமல் செல்கின்றார்கள். வேலை வாய்ப்பிலே அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். தோட்டத்திலே ஆசிரிய நியமனம் வழங்கப்படுகிறது. அங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஆசிரிய நியமனம் வழங்கினால் அவர்களுக்கான அடுத்த இலங்கையினுடைய சமமான ஒரு 3-1 அல்லது 2-2 சம்பள ஏற்றம் என்பது ஏனைய இடங்கள் எல்லாம் வழங்கப்பட்டு ஒரு நீண்ட கால இழுபறைக்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. இது ஏன் இந்த பாரபட்சம், இந்த வேறுபாடு ஏன்? அந்த மக்கள் இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள். அவர்கள் இந்த மண்ணில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை இன்றும் ஒரு மூலையிலே காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இலங்கையினுடைய எரிபொருள் மசகு எண்ணெயை இறக்கி சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை விற்பனை செய்த காலம் மலையேறிவிட்டது. இலங்கை அந்த பொருளாதாரம் படுத்துவிட்டது. ஆடைகள், துணிகளை இறக்குமதி செய்து தைத்த ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரம் இலங்கையில இன்று வீழ்ச்சி கண்டு போகிறது. தெங்கு உற்பத்தி, தேயிலை உற்பத்தி, ரப்பர் உற்பத்தி தான் இன்று இந்த இலங்கையிலே இலங்கையின் பொருளாதாரத்தில் இப்பொழுதும் கை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்காக நாளாந்தம் உழைக்கிற அந்த மக்களுடைய சம்பளத்தை இந்த அரசாங்கம் ஏன் வழங்க முடியாமல் இருக்கிறது? 600 ரூபாய் சம்பளம் அல்ல, அது ஒரு நாள் சம்பளமா? இன்றைய காலகட்டத்தில் தயவு செய்து சிந்தியுங்கள். அந்த ஏழைகளுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம், அவர்கள் இந்த இலங்கை பிரஜைகள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் சம்பளத்தை இந்த அரசாங்கம் உடனடியாக ஏற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். அவர்களுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவ்வாறு கிடைத்தால்தான் அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம், உடைய எதிர்காலம், சொந்த வீடு, சொந்த நிலம் என்ற அந்த மாண்போடு இந்த மண்ணின் பிரஜைகளாக 200 ஆண்டுகள் உழைத்த மக்களுடைய பரம்பரை இந்த மண்ணிலே வாழ்வதற்கு காரணமாக இருக்கும். அதற்கு இந்த அரசாங்கம் உடனடி செயல்பாட்டில் இறங்க வேண்டும். அது தவிர்த்தினால் வீணாக அந்த மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். இப்பொழுது கூட விசேடமாக திரிபோசா மலையக மக்களுக்கு வழங்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அந்த திரிபோசாவினுடைய அடிப்படை என்ன? அது உண்மையில் அந்த மக்களுக்கு விசுவாசமாக வழங்கப்படுகிறதா, அல்லது அங்கே இருக்கின்ற குழந்தை உற்பத்தியை குறைப்பதற்காக வழங்கப்படுகிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு உண்டு. ஏற்கனவே அங்கு அவருடைய விருப்பத்துக்கு மாறாக அங்கிருந்த மக்கள் கருத்தடை செய்யப்பட்டார்கள் ஒரு காலகட்டத்தில். இன்று அவர்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தை உற்பத்திகள் தடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தயவு செய்து இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு நான் நினைக்கிறேன் மலையகத்தை மையப்படுத்திய தலைவர்களும் விழிப்பாக இருப்பார்கள். நாங்களும் பூரணமான ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய மக்கள் தோட்டத்திலே வாழுகின்ற, மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய சகோதரருடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாற வேண்டும் என்றால் நாங்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்குரிய சொந்த நிலம் வழங்கி சம்பளத்தை ஏற்றி அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன்.
భవమిశతి గారు మనతో ఇలంగట గారు ప్రేమలాల్ జయశేఖర్ మెత్తో మాట మినిత్తు ఎకొలహక కాలేత్తి గారు తొండబన్న
గౌరవ ఉరుపినర్ உங்களோட வாழ்த்துக்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதலாக நீங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. முதல் விஷயம் வந்து ஜனாதிபதி அவர்கள் அவரோட உரையின் போது அவர் வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு, மலையக மக்களுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கையா இருந்த காணி உரிமை கட்டாயம் வழங்கப்படும். இதை நாம் 200 நிகழ்வுலையும் சொன்னாரு, அதே மாதிரி அவர் ஒரு பிரதான உரையிலும் சொல்லியிருக்காரு. அந்த காணி உரிமையை வழங்குவதற்காண்டி தான் நாங்க வந்து அமைச்சரவைக்குள்ளார பிரதமர் அவர்களோட தலைமையில ஒரு குழு ஒன்று நியமிச்சு நாங்க வந்து எதிர்காலத்துல இதை எப்படி செயல்படுத்தலாம்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு சின்ன கருத்து நான் சொல்லி ஆகணும். நீங்க வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த ஏன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 ஏக்கர் காணியை வழங்க முடியாதுன்னு. அது காரணம் வந்து நாங்களும் ஆரம்பத்தில் அந்த 2 ஏக்கர் காணியோட நிலப்பாட்டில் தான் இருந்தோம். ஆனால் பெருந்தோட்ட நிலங்களோட அளவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,03,000 ஏக்கர் இருக்கு நாடு முழுவதும். அப்படி இருக்கும்போது பெருந்தோட்ட மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1,76,000 குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த காணி தேவைப்படுற நபர்கள். இப்ப அவங்களுக்கு வந்து இந்த 2 ஏக்கர் காணியை வழங்குறதா இருந்தா 2 ஏக்கரை குத்தகை முறையில வழங்கிட்டு 10% அவங்களுக்கு சொந்த காணி உரிமையா எங்களால வழங்க முடியும். அந்த திட்டத்தை தான் நாங்க கடைபிடிக்கிறோம். அதுக்கு அது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் ஒரு குழுவை வச்சு கட்டாயம் அதுல நீங்களும் வந்து உதவி செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா மலையக மக்கள் சார்பாக நீங்க இன்னைக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமா நீங்க அந்த கேள்வி எழுப்புறதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக நேற்று வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து முதலாளி சமயநலம், அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்கள், தொழிலமைச்சியில் நாங்கள்லாம் ஒன்று கூடல் ஒன்று ஏற்படுத்தி அதில் நாங்கள் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வந்தோம். என்னன்னா வருகிற வாரம் அதாவது சிலோன் வொர்க்கர்ஸ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலியமா நாங்கள் ரெண்டு நபரை நியமிப்போம். அதே மாதிரி எல்ஜேடபிள்யூ உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அவர்களோட தொழிற்சங்கம் மூலியமா ரெண்டு உறுப்பினர்கள் அவங்களையும் நியமிப்பாங்க. அதே மாதிரி JPTUC ராமநாதன் அவர்கள் அவர்களோட நிறுவனம் தொழிற்சங்கம் மூலியமா கூட ஒரு ரெண்டு நபர்களை நியமிப்பாங்க. பெருந்தோட்ட நிறுவனம் சார்பாக 6 பேரை நியமிப்பாங்க. எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கால அவகாசம் இருக்கு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு, அதாவது கூட்டப்பந்தமா சம்பள நிர்ணய சபையாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பள பிரச்சனைகள்ல இது வந்து எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. ஆகவேதான் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்க்காம அனைவரும் இதுக்கு ஒத்துழைப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்களும் நிறுவனங்கள் கிட்ட எடுத்து சொல்லியிருக்கோம். ஜனாதிபதியும் அதுக்கு முந்தின நாள் EDB பிரசிடென்சியல் அவார்டில் அவரோட உரையில தெளிவா சொல்லியிருக்காரு, பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து லாபத்துக்கு இதுவரைக்கும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 நிறுவனங்கள்ல வெறுமனே 6 நிறுவனங்கள் தான் லாபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. பாக்கி இருக்க 14 நிறுவனங்கள் வந்து நஷ்டத்தை தான் காமிக்கிறாங்க. நஷ்டத்தை காமிக்கிறவங்க வந்து தோட்டத்தை நடத்தணும்னு அவசியம் இல்லைன்னு ஜனாதிபதியே தெளிவா சொல்லியிருக்காரு. ஆகவே அது சம்பந்தமா ஒரு கட்டாயம் ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நான் இதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, பொத்துவல் டு புல்கண்டின ஒரு நடப்பயணம் என்னோட நண்பர் ஷானகன் அவர்கள் கொண்டு போகும்போது ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாங்க மலையக மக்கள் சார்பாக. அதாவது வடக்கு கிழக்கில் வாழ்ற மக்களுக்கு வந்து 13வது திருத்தம் அது மாதிரி காணி விடுவிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு மலையக மக்கள் சார்பாக வெறுமனே 1000 ரூபாய் சம்பளம் கட்டாயம் வழங்கப்படணும்னு எழுதிருந்துச்சு. ஆகவே அந்த விழிப்புணர்வை உருவாக்க தான் நான் அனைத்து கட்சிகள் கிட்டையும் நான் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த சம்பள பிரச்சனை வந்து மலையகத்தில் இருக்கக்கூடிய 115,000 தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அது ஒரு பக்கம். ஆனா அந்த சம்பளத்தை வழங்குறனால பாக்கி இருக்க 13 லட்சம் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போறது இல்லை. இந்த தீர்வு வரணும்னா கட்டாயம் பாராளுமன்றம் மூலியமா கட்சி பேதமின்றி ஒரு குழு ஒன்று அமைத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டியதுதான் எங்களோட நோக்கம். ஆனா இதுல கொடுமை என்னன்னா மலையகத்தில் உள்ள இருக்க கட்சிகளே எங்களோட வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க ஒற்றுமையா, அவங்களுக்குள்ளாரே அரசியல். ஆனா நீங்க வந்து உங்களோட ஒத்துழைப்பை வழங்குறீங்க, அதுக்கு நான் என்னோட நன்றியை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன்.
கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு 3 பாரம்பரியம் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டவர் நீங்கள். எங்களுடைய மாபெரும் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்களுடைய பேரன், ஆறுமுகம் தொண்டமானவர்களுடைய சமகாலத்தில் நான் அவரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன், அவங்களோட தந்தையாரோடு அவருடைய மகன். நீங்கள் அந்த ஒரு பரம்பரை அரசியல் அனுபவத்தை கொண்டவர். நீங்கள் உங்களிடம் இருக்கிற தூர நோக்கும் நல்ல சிந்தனைகளும் அந்த மலையகத்திலே வாழுகின்ற எங்களுடைய உங்களுடைய உறவுகளுடைய எதிர்காலத்துக்காக என்னென்ன முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீர்களோ அதற்காக நாங்கள் பெருமளவுக்கு உங்களோடு முடிந்த அளவுக்கு ஆதரவாக இருப்போம், ஒத்துழைப்பு
தருவோம். பவமிஸ்வதி கரு பேமலா ஜெயசேகர் மெத்தோ அமத்தோண்டு நித்துவ குலாக காலத்தி
கரு மே நியோஜக கதாநாயக துமனி அது அப்பே அமாத் மோகிதர வத்துவேட்ட தல பாசுகம் சஹா ஜலசம்பாதன அமாத்தியாசி வைசிசே வினுவின் அதாஸ் பிரகாசிக்கிட்ட மே அவஸ்தாவ லபாதியும் பிலிமதும் விசேஷம் சூத்திவாந்த வேணும் ஏ தெக்கம மே வர்ஷே சந்தா ஜலசம்பாதன மண்டலிய வினுவின் மில்லியன 65,000 துணிசி அனுஹாத்தர குத் ඒවගේ මතුවරතල පාසුකම් අමාත්‍යංශය අරද වැසිසිය අරතේ මිලියන 5,035 වෙන්කිරි පිළිබඳ අතිගරු ජනාධිපතිතුමාට මගේ ගෞරවනීය ස්තුතිය පුද කරමි. ඒ වගේම අපි දන්නවා සෞම්‍ය මූර්ති තොණ්ඩපන් මැතිතුමා වතු ජනතාව වෙනුවෙන් විශාල සේවයක් කළා. ඉන් අනතුර මෙතුමාගේ පියා ආරුමුගන් තොණ්ඩපන් මැතිතුමා විශාල කැපවීමක් කරලා අද වෙනකොට වර්තමානයේ ඒ අමාත්‍ය ධූරය එතුමාගේ මම හිතන්නේ මුණු පුරා හැටියට කටයුතු කරන ජීවන් තොණ්ඩපන් මැතිතුමාට ලැබීම මම හිතන තරුණයෙක් හැටියට වතු ජනතාවට ලැබිච්ච සුවිශේෂී අවස්ථාවක් හැටියට තමයි මම දකින්නේ. අපි විශේෂයෙන් මම ඒකෙන් සඳහන් කරමින් මතක් කරන්න ඕනි අද වතු යටිතල පහසුකම් අමාත්‍යාංශය ගත්තාම විශාල කාර්යභාරයක් ඉෂ්ට ගන්න තියෙනවා. මොකද මම රත්නපුර දිස්ත්‍රික්කය නියෝජනය කරනකොට රත්නපුර දිස්ත්‍රික්කය තුලත් විශාල ජනතාවක් වතු ශේෂය නියෝජනය කරමින් විශාල දුක් ගැහැටවල් මැද විශාල කැපවීමක් කරනවා. මම හිතන්නේ අපේ කලින් වතාරපු විපක්ෂයේ අදහස් දක්වපු මන්ත්‍රීතුමා නිකන් ජාති භේදය උස්සගෙන කතා කරාට අපි ඒ ගම්වල අපේ ප්‍රදේශවල අවට ඉන්න ඒ ජනතාවත් සමග ඉතාම සමීපව තමයි අපි කටයුතු කරන්නේ. අපිට දැඩි උනන්දුවක් තියෙනවා ඒ ජනතාව කෙරෙහි ඒ අයගේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කිරීමට අපිට අවශ්‍යතාවය තියෙනවා. මම ඊයේ පෙරේද අපේ මේ මන්ත්‍රීතුමා තමයි කතා කළා රත්නපුර දිස්ත්‍රික්කයේ රමේෂ් මන්ත්‍රීතුමා කතා කළා කිව්වේ රත්නපුර දිස්ත්‍රික්කයේ වතු ජනතාව ඉන්නවා ඉතාමත්ම අපහසුයින් දුක්බර ජීවිතයක් ගත කරනවා. එයාගේ ජීවනෝපාය ගෙන යන්නවත් ලැබෙන වැටුප මදි, වැටු පැඩි කිරීම අනිවාර්යෙන් කළ යුතුයි කියලා. ඒ වගේම මේ ජනතාව ජීවත් වෙන වතු නිවාසවල අද සෙවිල්ල සම්පූර්ණ දිරාපත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම පේමන්ට් කඩාහැල්ල යන්න බෑ, ඒව අඩිය තියන්න බෑ, ජරා වෙලා ළමයිකට අඩිය එළියට බහින්න පුළුවන් කමක් නැහැ. ඒ වගේ වතු ජනතාවගේ ඒ ප්‍රදේශවලට යන්න තියෙන මාර්ග, ඒ මාර්ග පහසුකම් නැහැ. අද මම හිතනවා සමහරෙන් අඩිය එකහමාර දෙක ජඹුර වලවල් තමයි ඒ මාර්ගවල තියෙන්නේ. ඉතින් මේ වතු පහුගිය කාලේ අපි දන්න ට්‍රස්ෆන්ඩ් එක යටතේ මාර්ග කීපයක් නඩත්තු කරන්න පුළුවන්කම ලැබුණා. ඒ වගේම අතු ජනතාව වෙනුවෙන් විදුලි බල නියෝජ්‍ය අමාත්‍යවරයා හැටියට ඉදදී මට රත්නපුර දිස්ත්‍රික්කයේ 100%ක්ම විදුලිය ලබා දීමට ඒ වතු ජනතාව වෙනුවෙන් ලබා දෙන පුළුවන්කම ලැබුණා. ඒ පිළිබඳව මම විශේෂයෙන් සතුටු වෙනවා. ඒ වගේම මතක් කරන රත්නපුර දිස්ත්‍රික්කයේ තුල මේ වෙනකොට වතු ජනතාව වෙනුවෙන් පහුගිය කාලයේ ආණ්ඩුවල අපේ ආණ්ඩුවේ ඒ වගේම අනිත් ආණ්ඩුවේ විපක්ෂයේ දැනට ඉන්න විපක්ෂය කාලේ ඉදි කරපු ආණ්ඩුව කාලේ ඉදි කරපු නිවාස අතරමඟ නතර වෙලා තියෙනවා. ඒ වගේ තව නිවාසවල ඉතිරි වැඩ කටයුතු කරලා ඒව ජනතා අයිතියට පත් කරලා ඒ අයට ලබා දෙන්නට කටයුතු කරන්න කියලා මම මේ අවස්ථාවේදී විශේෂයෙන් යෝජනා කරනවා. ඒ වගේම අපේ මේ කතාව ආරම්භ කළේ අපේ රාව් ෆකීම් ඇමතුමා. මම විශේෂයෙන් මතක් කරන්න ඕනි එතුමාගේ කාලේ 509 දෙනෙකු පුහුණු කිරීම සඳහා රුපියල් 20,000 බැගින් දීමනා ලබා දීලා සම්බන්ධීකාරකවරුන් පුහුණු කිරීමේ වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කළා. මේ විදුලි ජල සම්පාදන මණ්ඩලයේ ලාභ ලබන ආයතන ක්‍රමේ විශාල පාඩුවක් ලබන අවස්ථාවේ තමයි ඒ 509 දෙනා පුහුණු කිරීමට කටයුතු කළේ. ඒ විතරක් නෙවෙයි එතුමාගේ සම්බන්ධීකාරකවරුන් 85 දෙනෙක් බඳවාගෙන ඒ 85 දෙනාට කෝටි 16ක මුදලක් ජල සම්පාදන මණ්ඩලයේ හරහා පෞගිය කාලේ ගෙවලා දෙනවා. මේ කෝප් කමිටුවේ වාර්තාව තමයි හරහා තමයි අපිට ඒව දැනගන්න ලැබුණේ. ඉතින් මෙහෙම මුදල් නාස්ති කරලා තමයි අද ජල සම්පත ජනතාවට සම්පතකි. මේක ජනතාව වෙනුවෙන් ලබා දිය යුතුයි, මේ ජනතාවගේ අවශ්‍යතාවන් ඉෂ්ට කරන්න ඕනි, මෙන්න මේක මේ විදිහට ක්‍රියාත්මක කරන්න ඕනි කියලා කිව්වට ඒක ක්‍රියාත්මක කරන්න ඕනි කියන අය තමයි පහුගිය කාලේ මුදල් නාස්ති කරලා තියෙන කෙනෙක් විශේෂයෙන් මතක් කරනවා. ඒ නිසා මම දීර්ඝව කාලය ගන්න බලාපොරොත්තු නැහැ. වතු ජනතාවගේ අවශ්‍යතාවන් ඉෂ්ට කිරීමට මම හිතනවා තරුණ අමාත්‍යවරයෙක්, ඒ වගේම රාජ්‍ය අමාත්‍යවරයා හැටියට අපි සරත් නිශාන්ත අමාත්‍යතුමා ඉන්නවා ජල සම්පාදන පැත්තේ. ඉතින් ඒ කාර්යභාරයන් ඉෂ්ට කිරීමේදී ඔබතුමාගෙන් ජීවන තොණ්ඩමන් මැතිතුමාගෙනුත් මම ඉල්ලනවා රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ඒ වතු ජනතාව ගැනත් විශේෂයෙන් අවධානය යොමු කරලා කටයුතු ගන්න කියලා උඩ රට වගේම අනිකුත් උතුරු පළාතේ වගේම අනිකුත් ප්‍රදේශවල වගේම අපේ ප්‍රදේශයේ වෙනත් විශේෂ අවධානය යොමු කරන්න කියලා ඔබතුමාගෙන් ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම අපේ රජයේ ඉලක්කය වෙන්නේ ජල සම්පාදන මණ්ඩලය හරහා 2025 වෙනකොට පුරවැසියන්ට සුරක්ෂිත පානීය ජලය ලබා දීම තමයි අපේ අරමුණ වෙන්නේ. මොකද අපි දන්නවා අද වකුගඩු රෝගය නිසා ඒ වගේම බෝ වෙන රෝග, මම හිතනවා මේ හරි ප්‍රමිතියකින් යුතු ජලය නොලැබීම නිසා ඒ ජනතාව අපහසුයට පත් වෙලා, ඒ වගේම අද වකුගඩු රෝගේ ක්‍රමක්‍රමයෙන් වර්ධනය වෙගෙන යනවා. ඒ වගේම වකුගඩු රෝගීන් විශාල ප්‍රමාණයක් අද රට පුරාම වැඩිවීමක් අපි දක්නට ලැබිලා තියෙනවා. ඒකට ප්‍රධාන හේතුව තමයි ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඒ අවශ්‍ය ජලය හරි නිසි ප්‍රමිතියක් තිබේද, නැත්නම් ජලයේ වෙනත් සාන්ද්‍රණ මොනවත් ජනතාවගේ ශරීරයට අවශ්‍ය කරන ජලයට රුසුදුසු පාවිච්චි රුසුදුසු ජලයද කියන එක හරි පරීක්ෂාවක් කරනවාද කියන එක අපිට සැකයක් තියෙනවා. ඒ නිසා ඒ ගැන පරීක්ෂා කළා හරි ජල සම්පත ජනතාවට ලබා දීම තමයි රජයක් ඇටියට අපි සියුදාගේ වගකීමක් වෙන්නේ කියන එක විශේෂයෙන් මතක් කරනවා. හැබැයි ඒත් එක්කම මතක් කරන්න ඕනි කාරණයක් තමයි පහුගිය කාලේ අපිට ජල සම්පාදන මණ්ඩලය හරහා විශේෂ ව්‍යාපෘති ක්‍රියාත්මක වුණා. ඒ විශේෂ ව්‍යාපෘති සඳහා රහරා රට පුරාම අපිට ජල සම්පාදනය මීට වඩා කඩිනමින් මීට වඩා වැඩි ප්‍රමාණයක් ලබා දෙන්න තිබුණා. හැබැයි පහුගිය අවුරුදු 2020 පහු පස්සේ අරගලයක් ආරම්භ වුණා. අපේ රතුමල්ලිලා මේක අහුවෙලා මෙතුමල්ලා ඒ ආරම්භ කරපු අරගලය නිසා මේ රටේ අහිංසක දුප්පත් ජනතාව ඈත පිට පිරිසර ගම්මාන ඉන්න ජනතාවට ඒ ලබා දෙන්න තිබිච්ච පානීය ජලය ඒ ජනතාවට අවශ්‍ය කරන අනිත් පහසුකම් සියල්ල සඳහා ලබා දෙන විදේශ ආධාර සියල්ලම අතරමඟ නතර වුණා කියන එකයි තාමත්ම කනගාටුවෙන් මතක් කරන්නේ. ඒ නිසා අපි රටක් හැටියට එකතු වෙලා ගමනක් යනවා මිසක් කවදාවත් වෙන්වෙන් වෙලා බලය අල්ලා ගැනීම සඳහා ජනතාව බිල්ලට ලබා දෙන්න බිල්ලට දෙන්න හොඳ නැහැ කියන එකත් මතක් කරනවා. මම බැලුවා පෞගේ දවස් ටික මම කලින් කතාවක් කරනකොට ඔබතුමාලා හිටියේ නැහැ. මම හිතන්නේ පක්ෂයේ ප්‍රතිසංවිධාන කරනවාද, එහෙමත් නැත්නම් නැවත අරගලයකට මේ පාර්ලිමේන්තුවේ අයවැය ඉදිරිපත් කරන අවස්ථාවේ මම සූදානම් වෙනවද කියන සැකයකුත් අපිට මතුවුණා කියන එක මේ අවස්ථාවේදී විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ. ඔකට ඉතින් තවත් සහයෝගය දෙන පක්ෂයේ ඇතම් කණ්ඩායම් ඉන්නවා. ඔබතුමාලා විතරක් නෙවෙයි. ඒ නිසා විශේෂයෙන් ඒත් එක්ක මතක් කරන්නේ අද පානීය ජල ව්‍යාපෘති. ගරු අමතිතුමනි, පානීය ජල ව්‍යාපෘති යටතේ අපි දන්නවා ප්‍රජා ජල ව්‍යාපෘති විශාල ප්‍රමාණයක් අපේ ගම්වල ක්‍රියාත්මක වෙනවා. අද ඒවා සියල්ලම අතරමඟ සමහරක් ඒවා නතර වෙලා තියෙනවා. සමහරක් ඒවා හදිසි ප්‍රමිතියක් නැහැ. ඒ නිසා ඒවා නැවත ප්‍රතිසංස්කරණය කළා ඒ ජල මූලාශ්‍ර වල තියෙන ගැටලු හඳුනාගෙන ඒ ජල මූලාශ්‍ර වල මම හිතනවා සමහර තැන්වල අර ගස් කපලා විනාශ වෙලා තියෙනවා. ඉතින් මේවා සම්බන්ධයෙන් වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවත් ජල සම්පාදන මණ්ඩලයත් ඒ වගේම වතු නිවාස වතු යටතල පහසුකම් අමාත්‍යාංශ සියලු දෙනාම එකතු වෙලා අන්නේ වැඩපිළිවෙලත් පොඩ්ඩක් ක්‍රියාත්මක කරලා හරි අපේ ජල උල්පත් සුරකින්න ඕනේ කියලා එක මම විශේෂයෙන් මතක් කරනවා. අද අපේ ප්‍රදේශවල ගත්තාම මේ කොළඹ ප්‍රදේශයේ සමහර අය ගිහිල්ලා මේ වත්ත අපිට අයිති පරම්පරා ගානකින් අපිට ඇවිල්ලා තියෙන කියලා ජල උල්පත් තියෙන ප්‍රදේශ අතර 50-60 කැලෑ කපනවා. ඒකට විරුද්ධව අපි යම් අවස්ථාවලදී අපි නැගීටලා ඒවා නවත්තලා තියෙනවා. හැබැයි තාමත් ඒවා යම් යම් ප්‍රදේශවල මේ වන සංරක්ෂණ විනාශ කරමින් පවතිනවා කියන එක පැහැදිලිව මතක් කරන්න ඕනේ. ඒ වගේම ජාතික ජල සම්පාදන හා ජලාපවන මණ්ඩලය මගින් අද වන විට රත්නපුර දිස්ත්‍රික්කයේ නිවාසවලින් 19% 20%කට පමණ පානීය ජලය සපයනවා. හැබැයි ගෘහස්ථ සම්බන්ධතා ඒක 60,500කට පමණ මේ වෙනකොට සේවා සපයනවා. නමුත් රත්නපුර දිස්ත්‍රික්කයේ සමස්ත නල ජල ආවරණයේ 45%ක් පමණ වෙනවා වුණත්
කරුණාකරලා මිනිත්තු දෙකක කාලයක් තියෙනවා
අපිට ලබා දෙන්න සිදු වෙලා තියෙනවා. ඒ නිසා රත්නපුර දිස්ත්‍රික්කයේ ජල පිරිපහදු මධ්‍යස්ථාන 13ක් ජාතික ජල සම්පාදන හා ජලාපවන මණ්ඩලය විසින් නරත්තු කරනු ලැබේ. වගේම කෙසේ වෙතත් සමහර පවිත්‍රාගාර ගුණාත්මක ප්‍රමිතිය සාක්ෂාත් කර ගැනීම සඳහා වැඩි දියුණු කිරීම අවශ්‍යතාවය තියෙනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී මතක් කරනවා. ඒත් එක්කම ඇතම් ජල සම්පාදන යෝජනා ක්‍රම නියමිත පරිදි සම්පූර්ණ ධාරිතාවයේ ක්‍රියාත්මක නොවීම සම්බන්ධයෙන් විශේෂයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්නත්, ඒ වගේම පොම්පවල ප්‍රමාණවත් ලෙස ජලය රැගෙන නොයාම, අකාර්යක්ෂම පොම්ප පද්ධතියේ ධාරිතාව ගැන පරීක්ෂා කරලා බලලා ඒ අවශ්‍ය ප්‍රමාණය ලබා දෙන්න කියලා මම ඉල්ලනවා. ඒ වගේම 2025 වන විට රත්නපුර දිස්ත්‍රික්කයේ 60.9% ආවරණයේ සපයීමට ජාතික ජල සම්පාදන හා ජලාපවන මණ්ඩලය අපේක්ෂිත කරයි. මෙම මට්ටම ළඟා කර ගැනීම සඳහා සමස්ත ආයෝජන රුපියල් බිලියන 28.2ක් පමණ වන බව ගණන් බලා තිබෙනවා. එනිසා ගරු අමාත්‍යතුමනි, අපේ රත්නපුර දිස්ත්‍රික්කයේ හැම සංවර්ධන කටයුත්තකදීම අතරමඟ නතර වෙලා ඒ මුදල් වෙනත් තේවල් වලට යනවා. පහුගිය කාලේ අධිවේගී මාර්ගයේ වැඩ ආරම්භ කළා. නැවත ඒක ඒ මුදල් මම හිතනවා මධ්‍යම අධිවේගී මාර්ගයට වෙනසක් වුණා කියලා දැනගන්න ලැබුණා. ඉතින් එහෙම නොවෙන්න අපිට ඒ සහයෝගය ලබා දෙන්න කියලා විශේෂයෙන් මතක් කරලා තියෙනවා කරනවා. ඒ වගේම විශාල රත්නපුර ජල සම්පාදන ව්‍යාපෘතිය මගේ නව ජල සම්බන්ධතා 7800ක් ලබා දීමට නියමිතව තියෙනවා. මේ සඳහා රුපියල් මිලියන 1500ක පමණ මුදලක් වැය කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. අතරමඟ නැවතිලා තියෙනවා ගරු අමතුමනි, මේ ගැන විශේෂ අවධානය ඔබතුමා යොමු කරන්න කියලා මම ඉල්ලනවා. ඒ වගේම පල්මඩුල්ල, ඇහැලියගොඩ ඒ වගේ විශාල ව්‍යාපෘති ගණනාවක් තියෙනවා අතරමඟ නැවතිලා. මේ සඳහා විශාල මුදලක් අපිට අවශ්‍ය වෙනවා. මම හිතන මිලියන වශයෙන් කියනවනම් මං ගාව ඔබතුමා ගාව තියෙනවා. මම ඒක මං ගාව තියෙනවා ඒ සභාගත කරන්න. කාලය නොමැති නිසා විශේෂයෙන් මම මතක් කරන්න ඕනි නිවිතිගල මගේ මැතිවරණ කොට්ටාසය දොළොස්සල නිවිතිගල කරවිට නගර මුල් කරගෙන ඉදිකිරීම් වලට යෝජිත මුදල මිලියන 1200ක් වෙනවා. අන්නේ මුදල විශේෂයෙන් ලබා දෙන්න කියලා මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. මොකද මේ වැඩ
කටයුතු
සිබිල් වාර්තාව සකස් කරලා අවසාන මට්ටමේ තියෙන්නේ. ඒ නිසා මේකට මිලියන 1200ක් පමණ වැය වෙනවා. ඒ වගේම සම්බන්ධතා 6000ක් වතු ආසිත රටාවක් තියෙනවා. ඒ නිසා ඒ සඳහා ප්‍රතිපාදන ලබා දෙන්න කටයුතු කරන්න කියලා ඉල්ලනවා. මම මගේ කතාව සභාගත කරන්න මේ තැන්සල් ගත කරන්න කියලා මම මේ අවස්ථාවේ ඉල්ලා සිටිනවා. ඉදිරියේදී ඔබතුමා ඇවිල්ලා රත්නපුර දිස්ත්‍රික්කයේ වතු ජනතාව එක්ක සාකච්ඡාවක් ලබා දීලා මේ වතු යටිදල පහසුකම් අමාත්‍යාංශයේ යටතේ නොවුණත් අද විවිධ වැවිලි සමාගම් හරහා වතු ලබාගෙන තියෙනවා සමහර සමාගම් විසින්. ඒ අය සම්බන්ධීකරණ කමිටු කොටත් අඩු ගන්න සම්බන්ධ වෙන්නේ නැහැ. ඒ වගේම මේ සම්බන්ධීකරණ කාවට පැමිණියත් පොදු අවශ්‍යතාවයන් සඳහා ඉඩම් ලබා දීමේදී නොයෙකුත් ගැටලුවට මතු වෙලා තියෙනවා. ඒ නිසා අන්දේ සම්බන්ධයෙන්ුත් ඔබතුමාගේ සහ වැවිලි කර්මාන්ත අමාත්‍යාංශයේ ඒකාබද්ධ යම් වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න කියලා ඉල්ලා සිටින්. අද මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳ ගරු අමතුමාට නියෝජ්‍ය කතානායකතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. වගේම අපේ රතු මල්ලිලාගෙන් ඉල්ලනවා මේ ඉදිරි කාලයවත් අවුරුදු පහ කරදරයක් නැතුව අපිට මේ රට ගැටලුවක් නැතුව ඉදිරියට ගෙනියන්න ජනාධිපතිතුමාට සහයෝගය ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටින්. මගේ කතාව අවසන් කරන සිද්ධාර්ම
බෝමිසිතේ ඔබතුමාට ගරු විජිත හේරත්නත්තුම ඔබතුමාට මිනිත්තු 15ක් ඔව් ගරු අමාත්‍යතුමා තොන්නවන්න ඔබතුමා
ගෞරව ප්‍රේම්ලාල් ජයසේකර් උරුපිනර අවර්ගලේ உங்களோட கருத்துக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரத்னபுர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது பெருந்தோட்ட பகுதியை குறிப்பா சொல்லணும்னா உண்மைக்கும் ஒரு ஒதுக்கப்பட்ட பகுதி தான். இன்னைக்கு எல்லாருக்கும் அறியக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டி நுரேலியா பதுலைய தவிர ஏனைய பகுதிகளில் ஒரு பெருந்தோட்ட பகுதியிலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எடுக்கிறது ஒரு மிக சிரமமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த ஒதுக்கப்பட்ட பகுதிகள் ரத்னபுரையா இருக்கட்டும் ஏனைய மாவட்டங்களா இருக்கட்டும் இந்த பகுதிகள் எல்லாம் நீங்க கட்டாயம் ஒரு கடமை முன்னால எடுத்து அங்க இருக்க மலை மக்களுக்கும் பொறுப்பெடுத்து வேலை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க முன்வைத்த கருத்து ஒண்ணு என்ன, இந்த நீர்வளத்துறையா இருக்கட்டும் இல்லாட்டி இந்த கிராமிய நீர்வளங்கள் துறையா இருக்கட்டும் அல்லது பெருந்தோட்ட அமைச்சியா இருக்கட்டும் அனைத்தையும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு வேலை திட்டத்தை உருவாக்க சொல்லி நாங்க வந்து இந்த வரவு செலவு திட்டம் முடிஞ்ச உடனே நாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் என்னோட பிரதி அமைச்சர் அதே மாதிரி என்னோட அமைச்சின் செயலாளர்கள் அனைவருமே நாங்க வந்து ஒரு ஒரு தொகுதியா வருவோம். ஒரு டிசிசி மீட்டிங் மாதிரி ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சு நாங்க அது மூலியமா அங்க இருக்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுத்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இந்திய அரசாங்கம் மூலியமா வந்திருக்க நிதியும் இருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதியும் வரலாறுலயே முதல் தடவை என்னதான் அமைச்சுக்கு 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாலும் அது இல்லாம 89 டிவிஷனல் செக்ரட்டரியத்துக்கு ஜனாதிபதி 10 பில்லியன் நிதி ஒதுக்கியிருக்காரு பெருந்தோட்ட பகுதிக்கு. அது மூலியமா கட்டாயம் எங்களால ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியும்னு எங்களுக்கு தெரியும். இறுதியாக ரத்னபுர மாவட்டத்தில் நாங்க எதிர்காலத்துல ஒரு டெக்னிக்கல் காலேஜ் ஒன்று உருவாக்குறதுக்கு இருக்கும். இந்த டெக்னிக்கல் காலேஜ் வந்து பெருந்தோட்ட பகுதியில் இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை அனைத்து இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கும் ஒரு உதவியா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி.